நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு இயற்கை விவசாயி, அதுலேயும் குறிப்பாக காய்கறிகள் இயற்கை முறையில் உற்பத்தி செஞ்சுட்டு வர அனுபவம் மிக்க ஒரு விவசாயியை சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்கள்.
என்னோட பேர் வந்து கேத்தனூர் பழனிசாமின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பல்லடத்துக்கு அருகில் உள்ள கேத்தனூருங்கிற கிராமம், திருப்பூர் மாவட்டம். நான் வந்து 1969 கம்பிப்பந்தல் விவசாயத்தை பற்றி யோசனை பண்ணி முதல் கம்பிப்பந்தல் அமைச்சு மற்றவனுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்துகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 20 வருஷம் அந்த திராட்சை தான் முதல்ல போட்டிருந்தேன், 69. அதுக்கு பின்னால் இவ்வளவு மருந்துகளும் பூச்சி மருந்துகளும் உரங்களும் போட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் இயற்கை விவசாயத்துக்கு அதுக்கு பின்னாலேயே மாறிட்டேன். அப்போ காய்கறியும் சேர்த்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய தோட்டத்தில் வந்து முதல்ல வந்து பாகல், புடலை, பீக்கன், அவரை, அது தவிர தரையில் விளையிறது வெள்ளைப்பூசணி, சாம்பல் பூசணி, சுரக்காய், அப்புறம் மலை பயிர்களான முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, இதெல்லாமே போடுறோம், வெள்ளரி போடுறோம். எல்லா காய்கறியுமே நம்ம கிளைமேட்டில் வருதுங்க. பட்டாணி ஒன்று தவிர, கேரட் பார்த்திங்கன்னா அதை நான் போட்டேன், எடுத்தேன், நல்லா தான் இருந்தது. நம்ம கல்லூரியிலையும் கூட சாய்லண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு பகுதியில் கேரட் போட சொல்லி போட்டு நல்லா வந்திருந்தது. எல்லா காய்கறியும் கீரை வகைகளும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இயற்கையாக பண்ணுறதுல எனக்கு ஒரு விருப்பம். ரெண்டாவது, மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு கொடுக்குறேங்கிறது ஒரு பெரிய திருப்தி. விலையும் கிடைக்கிது, விலை இல்லாமையும் நான் பண்ணல, நல்ல லாபத்தோடு தான் பண்ணுறோம். எங்கள் பண்ணை ஆட்களை வந்து ரொம்ப சிறந்த முறையில் நான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சம்பளம் கொடுத்துட்ருக்கேன். இனியும் கூட நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ சம்பளம் கொடுத்தா கட்டுமான்ட்டு. இனியும் 2000 ரூபா அதிகமாக கொடுத்தாங்க கூட நம்மளுக்கு வேலை அந்த அளவுக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் இருக்குது, நாம் எடுக்க முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய மாறுதல் எங்கள் கிராமத்தை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய முயற்சிங்க.
உங்களோட முயற்சி கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போது உங்களுடைய அந்த எண்ணம் ஈடறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறைவன்ட்ட பிரார்த்திச்சுக்கிறோம். இப்போ வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு ஓரளவுக்கு ஏற்பட்டிருக்கு மக்கள்கிட்ட, பரவாயில்ல, அதை பற்றி பேசுகிறாங்க. துறைகள் மூலமாக அரசாங்கமும் கூட அதை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது, அதை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி மக்களுடைய விழிப்புணர்வு, அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுங்க சார்?
மக்களில் சாதாரண மக்களும் கூட சில பேர் வாங்குகிறாங்க. நல்ல வசதியுள்ள மக்களுக்கு இந்த ஆர்கானிக் உணவுகளை பற்றி தெரியறதில்ல. உற்பத்தி கொஞ்சம் குறைவு தான். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் மூலயமா இது பண்ணிகிட்ருக்கறதுனால விழிப்புணர்வு ஏற்பட்டு உற்பத்திக்கு வழிவகுத்துட்ருக்காங்க. முதல்ல காய்கறிகள் நிறையா ஆர்கானிக்கில் வரணும். ரெண்டாவது அரிசி, ரெண்டும் வந்தாவே ஓரளவுக்கு மக்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க.
ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கும்போது அந்த காய்கறிகள் அதெல்லாம் பார்க்கும்போது விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மக்கள் அதை வாங்குறதுக்கு தயங்குறாங்க. அந்த மாதிரி விலை அதிகமாக இருக்கிறதுக்கு உற்பத்தி குறைவாக இருக்கிறது கூட ஒரு காரணம்னு சொல்லாங்களா?
உற்பத்தி வந்துட்டுருக்குங்க, கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் அந்த ஆர்கானிக் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால ஒவ்வொரு கடையிலையும் ஒரு 10 கிலோ ஒரு ஐட்டத்தில் காய் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 6 கிலோ 7 கிலோ தான் விற்குதுங்க. அப்போ 3 கிலோ காயினுடைய விலை வந்து இதில் சேர்த்து விற்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு 40-50 கிலோ ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் அதிகம். அதனால் உழவர் சந்தை விலையிலிருந்து, உழவர் சந்தையில் விற்கிற காய்கறி விலையிலிருந்து ஒரு கிலோவுக்கு 10 ரூபா அதிகமாக இருக்குங்க, அவ்வளோதான். ஆனால் அது வந்து இவங்க ஒரு மாதத்துக்கு மெடிக்கல் கணக்கு பார்த்தாங்கன்னா சாதாரண சின்ன குடும்பம் கூட வாங்கி சாப்பிட்லாங்க.
அது நம்ம உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். வந்து நம்ம செலவு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவ செலவுக்கு ஆகிறத வந்து நம்முடைய சாப்பாட்டு செலவுக்கு அப்படின்னு பண்ணலாம். அந்த மாதிரி அதிகமாக வந்து மக்கள் வாங்க முன்வரும்போது தான் அந்த விவசாயிகளுக்கும் அதை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு அதில் வரும் இல்லைங்களா?
ஆமாங்க. இப்போ மருத்துவ செலவு மற்றெல்லாம் கம்பேரிசன் பண்ணுற ஃபேமிலிஸ் இப்போ தான் விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரியில், அதாவது நம்ம கல்லூரியிலேயே இப்போ முதல்வராக இருக்கிறது ராமசாமி அவங்க ஆர்கானிக் பற்றி இப்போ தான் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னால் விழிப்புணர்வு இந்த அளவுக்கு வரல. இப்போ நாங்கள் வந்து 2008 கோவையில் 3150 பேருக்கு ஒரு ஆர்கானிக் ஜீரோ பட்ஜெட்டிங் ப்ரோக்ராம்னு நான் பண்ணேன். அதில் வனிதா மோகனம்மா இருக்காங்க, எஸ்வி பாலசுப்ரமணியன் சார், நான் தான் அதில் நாங்கள் பண்ணோம். ஆனால் அந்த விழிப்புணர்வு வந்து அப்போ 3150 பேர்லேங்க, ஒரு 750 பேர் தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அந்த விழிப்புணர்வு ஏற்படும்னா நம்ம கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி முக்கியமான விவசாய பல்கலைக்கழகங்களையெல்லாம் அதை பற்றி பேசி புக்குகளில் எழுதுனாமே மக்களுக்கு விழிப்புணர்வு வரும், காய் வாங்கி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு அதிகமான செலவுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு வீட்டில் வந்துங்க ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஒரு காய் வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி 8 வருஷமாக எங்கள் பண்ணையிலேயே நேரடியாக வந்து வாங்கி சாப்பிட்ற குடும்பங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகலை. அந்த பொண்ணுங்க சுகப்பிரசவம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது, அந்த குழந்தைகள் நலமாக இருக்குது. ஒரு குழந்தை பிறக்காதிக்கு முன்னே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க டவுனில் இருக்கிறவங்க, ஆனால் கிராமங்கள் அப்படி இல்லை. இதெல்லாம் எதனால் என்னங்க, எங்கள் பண்ணையில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா 10 வருஷமாக இந்த ஆர்கானிக் ஆய் சாப்பிட்றாங்க வேலையாட்கள், யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தானுங்களா. உற்பத்தி கண்டிப்பாக அதிகமாகும், வாங்குகிற மக்கள் அதிகமான உற்பத்தி அதிகமாகும், விலை கண்டிப்பாக இன்னும் குறைச்சி கொடுக்கலாம்.
இப்போ உழவர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை வழியில் விளைபொருட்களை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது வந்து அதில் அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்குங்க?
சிரமங்களே இல்லைங்க, ஆனால் சில சலுகைகள் கொடுத்து 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 அவங்கள மயக்கிட்டாங்க. அதனால் சலுகை அது வருமா எது வருமானு எதிர்பார்க்குறாங்க. இப்போ எங்கள் கிராமம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் கேத்தனூருங்கிற கிராமம், எங்கள் கிராமம் முழு சுகாதார கிராமம். அதனால் எங்கள் ஊரில் இப்போ 80 ஏக்கரா பந்தலில் காய்கறி பண்ணுறோம். எங்கள் விவசாயிகள் எங்கள் ஊரில் யாருமே பூச்சி மருந்து அடிக்கிறதில்ல, கடந்த 2 வருடங்களாக சுத்தமாக அடிக்கிறதில்ல, கொஞ்சம் உரம் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள், மாடுகள் நாட்டு மாடுகள் இப்போ எங்ககிட்டலாம் பரம்பரையாக ஒரு 20 மாடு 30 மாடு இருக்குது, நாங்களே அந்த இது கவுடம் யூரின் எல்லாம் கொடுத்து உதவுகிறோம். இதையே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கிராமம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு வந்துங்க சிறந்த, அதாவது மக்கள் வர்றாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருப்பூரில் ராம்ராஜ் காட்டன்னு சொல்லுவாங்க, மிஸ்டர் நாகராஜன், ஸ்பைன் ஈட்டிங்கில் மிஸ்டர் சுந்தரராஜன், டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா செந்தில்குமார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்தை டெவலப் பண்ணணும், ஆர்கானிக் ஃபார்மிங்கில் கொண்டு வரணும் அப்படின்ட்டுங்க சொந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு இப்போ 3 தடவை உட்காந்து பேசியிருக்கான். எங்கள் கிராமத்தில் எல்லாருக்கும் யோகா கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அவங்க 1 வருஷமாக எங்கள் கிராமத்தை வந்து ஒரு தத்தெடுத்த கிராமமாக பண்ணுறதுனால இன்னும் ஒவ்வொரு கிராமம் அந்த மாதிரி வரும்போதுங்க உணவு வந்து திருப்தியாக வெளியே உற்பத்தி ஆகும், ஜனங்கள் வந்து நல்ல சௌக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறது. ரெண்டு வழியிலையும், ஒன்று யோகா, ரெண்டாவது உணவுங்க. இது ரெண்டும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஆட்கள், இப்போ அவங்களுக்கு வந்து எத்தனையோ தொழில் இருந்தாலும் அவங்க தொழில் விட்டு போட்டு எங்ககிட்ட வந்து பேசி முழு சுகாதாரம் பண்ணுங்கள், மருந்து அடிக்காதீங்க, அதுக்கு என்ன பண்ணணும், நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குற வசதியான தொழிலதிபர்கள் வரணுங்க. அந்த வசதியில் இந்த 3 பேர் இப்போ வந்திருக்காங்க. இனி நிறைய பேர் அதில் ஈடுபடுறதுக்காக விரும்புகிறாங்க. என்னோடய தம்பி பையன் டாக்டர் கார்த்திக்கன் அவன் லண்டனில் இருந்தான், இப்போ 15 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்து 10 வருஷமாக ஆர்கானிக் பற்றி தான் பேசுகிறான். இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் வந்து ஒவ்வொரு கிராமத்தையும் எடுத்து, ஒவ்வொரு டவுனில் ஒவ்வொரு பகுதியிலும் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை அவங்க 5 டாக்டர்ஸ் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. என்ன உட்காந்து பேசுகிறாங்க, முதல்ல எலும்பு சத்து எவ்வளவுன்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து ஒரு காஸ்ட்டு வந்து 3000 ரூபா, இவங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அமெரிக்காவிலேருந்து வர்ற நாடுகள்லேருந்து வர்ற லீஃப்லெட்ஸ் பார்த்திங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணு, இயற்கை காய்கறி சாப்பிடணும் தான் சொல்கிறாங்க. இவங்க அதுதான் சொல்கிறாங்க, என்னப்பா நான் மருந்தெல்லாம் கிடையாது, அதிகமான சீக்குகளுக்கு மருந்தே கிடையாது, ஆப்ரேஷன் முழங்கால் வலின்னா ஆப்ரேஷன், ஆனால் வராமல் பாதுகாக்கலாம் இல்லையா. அதுக்கு கீரைகள், வெந்தய கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி கீரைகளும் பழைய உணவு முறைகள், ராகி சோளம் கம்பு சாப்பிட்டா நம்ம வந்து சீக்கு வர்றதை தவிர்க்கலாம், உடம்பில் எலும்பு பலமாயிரும், இதெல்லாம் செய்யணும். நெல்லிக்காய் தினம் 2 நெல்லிக்காய் பெருநெல்லி 2 சாப்பிட சொல்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கு என்ன தான் இருந்தாலும் இந்த பற்றுதல் வர காரணம் வந்து மக்கள் படுற கஷ்டத்தினால நாம் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டாக்டர்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இங்கேங்க.
அதாவது உழவர்களுக்கு வந்து இதை உற்பத்தி பண்ணுறதில், இயற்கை வழியில் உற்பத்தி பண்ணுறதில் எந்த கஷ்டமும் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ முக்கியமாக அவங்க வந்து என்னென்ன வழிகளை வந்து அதில் பின்பற்றணுங்க?
அதாவது 0 பட்ஜெட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுங்க, ஒரு உழவன் வந்து அந்த வில்லேஜ் விட்டு வெளியே போக வேண்டாம், எல்லாம் நம்ம கிராமத்திலேயே இருக்குதுங்கிற மனநிலை மனசில் வந்துட்டா அவனுக்கு வந்து பாரம்பரியமாக நம்ம நாட்டு மாடுகள், இந்தியாவில் உள்ள மாடு, எந்த மாடு நம்ம கிளைமேட்டுக்காகுமோ அந்த மாடுகள், முதல்லலாம் ஒரு தோட்டத்தில் 40 மாடு 20 மாடு இருக்குங்க, பாரம்பரியமாக எங்கள் மாதிரி ஃபேமிலிஸ் நாங்கள் 20-30 மாடு வச்சுருக்கோம். சின்ன விவசாயினால் வச்சுருக்க முடியாத ஒரு காலகட்டம் வந்துச்சு, போயிடுச்சு. ஒரு தோட்டத்தில் 1 மாடு நாட்டு மாடு இருந்தாவே நீங்கள் ஒரு 10 ஏக்கரா விவசாயம் பண்ணலாம், 1 மாட்டை வச்சு, அந்த கோமையும் இந்த சாணியை வச்சு. அதனால் பழைய முறைக்கு மாறுறது ஈஸி, அந்த மாதிரி விலைகளையும் கிடச்சி இந்த உற்பத்தியும் நல்லா இருக்குது, செலவில்லாத விவசாயம், உரம் வாங்க வேண்டாம், மருந்து வாங்க வேண்டாம், எல்லாம் நாமளே தயாரிக்க முறைகளை தெரிஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக உற்பத்தி அதிகமாகும், விலையும் இதாக கரெக்டாக இருக்கும், விவசாயத்துக்கு நிறையா இளைஞர்கள் மிக ஆர்வமாக வர்றாங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த நாட்டு மாடு ஒன்று இருந்துச்சுன்னா போதும், 10 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மாடுகள் யாருமே வந்து வளர்க்குறதுக்கு முன் வர்றதில்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வெளியிலேருந்து உரங்களோ அல்லது பூச்சி மருந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது அவங்க என்ன மாதிரி முறைகள் அதில் பின்பற்ற முடியும்?
அதாவதுங்க, நாட்டு மாட்டு சாணி கோமயத்திலிருந்து நாங்கள் பலவிதமான செடிகளுக்கு வேண்டியதை தயாரிக்கிறோம். ஒன்று ஜெய்வாமிர்தம், கன ஜெய்வாமிர்தம், அப்புறம் அமிர்த கரைசல், இதெல்லாம் வந்து நான் ஒரு புத்தகமாக போட்டு விவசாயிகளுக்கு ஊருக்கு வர்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதிலிருந்துங்க நம்ம ஆடு மாடு திங்காத இலைகளை வந்து ஒரு கஷாயம் பண்ணுறோம். இப்போ அரப்பு இலை இருக்குது நம்ம வீட்டில், மோர் இருக்குது பழைய மோர், ரெண்டையும் வச்சு கலக்கினா அது வந்து பெண் பூக்கள் அதிகமாக போக்குறதுக்கு உண்டான ஒரு ஹார்மோன், அதாவது முதல்ல வந்து ஜிப்ராலிக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பதிலாக இதை பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா புகையிலை கஷாயம், புகையிலை கஷாயம் வந்து சர்டிஃபிகேஷன் உள்ளவங்க யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து த்ரீஜின்னு ஒன்று சொல்கிறோம். த்ரீஜின்னா கார்லிக், ஜிஞ்சர், கிரீன் சில்லின்னு சொல்லுவோம். இந்த மூணையும் ஒரு விழுதாக பண்ணி 100 கிராம் வந்து 2 டேங்க் 20 லிட்டர் 30 லிட்டர் தண்ணியில் கலந்து அடிச்சிட்டு பண்ணால் எந்த பூச்சி தாக்குதும் வராது, உடனே செய்ய முடிகிற ஒரு சமாச்சாரம். மருந்து கடைக்கும் உரக்கடைக்கும் போக வேண்டிய அவசியம் வந்து மாடு இருந்தாவே போதும், கண்டிப்பாக போக வேண்டியது இல்லைங்க.
பஞ்சகாவியம் அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் வந்து நமக்கு பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோட இந்த நோயோ அல்லது மற்ற தாக்குதல்களோ வராமல் தடுக்குது இல்லைங்களா? உழவர்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இதெல்லாம் அடித்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு விற்பனைக்கு அப்படின்னு கொண்டு போகிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லைங்களா?
அதாவதுங்க, நீங்கள் பஞ்சகாவியா பற்றி சொன்னீங்க இல்லைங்களா, பஞ்சகாவியா வந்து டாக்டர் நடராஜன் அவங்க இது பண்ணுது. அதே வந்து சாதாரணமாக அவர் மாடுன்னு தான் சொல்லுவார். அடிக்கடி என்ற வீட்டுக்கு வர நண்பரும் கூட அவர், நாங்கள் ரெண்டு பேரும் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். அவர் வந்து இப்போ நாட்டு மாட்டில் செய்கிற பஞ்சகாவியாவை வந்து நம்ம சிறந்தது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கார். அது கூட நிறையா கலப்புகள் பண்ணுற மாதிரி இப்போ பேசிகிட்ருக்கிறோம். பஞ்சகாவியா வந்து மிகச்சிறந்த ஒரு இதுதான். அதே மாதிரிங்க, உங்களுக்கு செடிகளுக்கு ஊக்கம் வேணும், உரம் போடாமல் என்ன பண்ணுவீங்க, மீன் அமிலம்னு ஒன்று பண்ணுறோம், முட்டை அமிலம் பண்ணுறோம், பழக்காடின்னு வீட்டில் இருக்கிற பழங்களை மிச்சமாகறத பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு உரம் தேவையில்லை, இதில் வச்சு நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேங்க. இந்த மாதிரி கரைசல்கள் இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம கருத்துங்க.
இந்த இயற்கை விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இயற்கை வழியில் தான் இந்த பொருள் விளைவிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கூட ஒரு தனியாக ஒரு துறை இருக்குது, அதன் மூலமாக அந்த சான்றும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி சான்று வாங்கியிருக்கீங்களா?
ஆமாங்க, முதல்ல பல சான்றுகளுக்காக பல செலவு பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த சர்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா விதை சான்றும் அங்கக சான்றிதழ் துறையில் வந்து சர்டிஃபிகேஷன், கப்பலை வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன் என்ற நண்பர்கள் நிறைய பேர் இப்போ அதில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ நிறைய ஆர்வமாக வந்து சர்டிஃபிகேஷனில் வர்றது காரணம் வந்து துறை ஒழுங்காக நடக்குது, இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ்க்கு நல்லா பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க சான்று கொடுக்குறாங்க. இந்த காய்கறியை வெளியே அனுப்ப முடியுங்கிற ஒரு தன்மை வரும்போதுங்க வெளிநாடுகள் நம்ம அது காய்கறிக்கு தமிழ்நாடு சர்டிஃபிகேஷனுக்கே ஒரு தனி மரியாதை இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனாலிங்க இந்த அளவுக்கு நாங்கள் வெளியே எத்தனையோ இதில் குஜராத்தெல்லாம் கூட போயிட்டு வந்தேன், பார்த்தேன், முதல்வர் கூட பேசிட்டு வந்தேன். ஆனால் அங்கெல்லாம் வந்து விலையைத்தான் பார்க்குறாங்க தவிர இயற்கை மற்ற இதை பற்றியே பெரிய விழிப்புணர்வே இல்லை. தமிழ்நாட்டில் வந்துங்க இனியும் அதிகாரிகள் மேல்மட்டத்தில் இயக்குநர்லேருந்து வந்து இந்த இதை பற்றி நல்லா பேசி கொஞ்சம் காய்கறி வெளியே அனுப்புறதுக்கு வழிமுறை பண்ணான்னா சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ முதல்ல இருந்ததுக்கு எவ்வளவோ விரிவடைஞ்சிருச்சு. இனியும் நிறையா ஆட்கள் தேவைப்படுது அவங்களுக்கும், நாங்களும் நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ சர்டிஃபிகேஷன்லாம் ஆளுக வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு நம்ம ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்புன்னு நாங்கள் நினைக்கிறேங்க.
சரிங்க, அதாவது அந்த துறை வந்து நல்ல சிறப்பாக பணியாற்றிட்டுருக்கு, அதனால் நிறைய பேர் வந்து இந்த சான்று வாங்கிக்கிறதுல விருப்பத்தோடு வர்றாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த சான்று அங்கக சான்று வாங்கிக்கிறதுனால உழவர்களுக்கு என்ன அனுகூலம் இருக்குது, பயன் இருக்குங்க?
அதாவது அங்கக சான்றுன்னு ஒன்று இருக்கிறத வச்சே ஒரு உற்பத்தி சரியான முறையில் போயிட்டுருக்கு. உண்மையான காய்கறி தான் அப்படிங்கிற நினைக்கிறதுக்கோ, உண்மையான தானியங்கள் அப்படின்னு நினைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு. இதை கையில் இருக்குதுன்னா ஒரு பெருமை மட்டும் இல்லைங்க, எங்கே போய் பார்த்தாலும் அந்த காய்க்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அந்த மரியாதை யார் பண்ணுறாங்கன்னா இந்த அங்கக சான்று ஆய்வாளர்கள் அந்தளவுக்கு கலப்பணி செஞ்சு நாம் ஒரு ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ் ஒரு நாளைக்கு தப்பாக பண்ணாலும் இப்படி இல்லை இப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து உட்காந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதனால் இந்த சான்று கொதி மதிப்பு அந்த காய்கறி வந்து நல்ல இதாக போகுது. நீங்கள் சென்னையோ மற்ற இடங்கள்லையோ என்ற காய்கறி போயிட்டுருக்கு. உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நிறையா வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா உங்கள் காய் எத்தனாந்தேதி இங்கே வந்தது, உங்கள் காய் தானா இது அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம பேர் தான் அங்கே சொல்கிறாங்க. இதுலேயும் சில தப்புகள் நடக்குது, அது நடக்காமல் இருக்கிறது தான் அங்கே இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சர்டிஃபிகேஷன்லேயே இந்த எல்லா கடைக்காரரும் இணைஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு சான்று வாங்கி அந்த சான்றை வந்து அங்கே வச்சவங்க தான் காய் விற்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தால் தான் இன்னும் சிறப்பான முறையில் மக்களுக்கு உண்மையான ஆர்கானிக் பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு அது என்ன முறைங்க?
அதாவது முதல்ல வந்து நாங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறோங்க. நம்ம குறைந்த பணம், வெளியெல்லாம் போனீங்கன்னா 30,000-40,000 செலவாகும், இங்கே சும்மா ஒரு 1,500 கட்டி சர்டிஃபிகேஷனுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு 1,200-1,500, இவ்வளவு தான். ஆனால் வெளி மாதிரிலாம் நிறைய காசு கிடையாது, நம்ம குறைந்த தொகை தான் இந்த சர்டிஃபிகேஷனுக்கு. அதே மாதிரி இப்போ விதையை வந்து நாங்களே உற்பத்தி பண்ணாலும் கூட அதுக்கு விரைச்சான்று அலுவலகம் அவங்க நம்ம குறைந்த செலவில் நம்ம பண்ணுற உற்பத்தி பண்ணுற விதைகளுக்கு சான்று கொடுக்குறேங்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் முதல்ல பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போ விதைச்சான்று வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இப்போ நம்ம குறைந்த தொகை ஒரு 100 ரூபாய்க்குள்ளே ஒரு விதை வந்து சான்று விதையாக நாம் மாற்றி கொடுத்தா, நம்ம காய்கறி விதை இயற்கை காய்கறி விதையினால் வெளியே போகிற காய்கறி விதையும் இயற்கையாக போனால் உற்பத்தி இனி செழிப்பாக இருக்குங்க. நான் ஒரு புடலை விதை பண்ணிகிட்ருக்கேன், பாகல் கொஞ்சம் பீக்கன் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேன். நான் விற்கிறத விட ஜனங்களுக்கு இலவசமாக கொஞ்சம் விதையை கொடுக்கணும்னு கொடுத்துட்டே இருக்கிறேன். இந்த விதையை போட்டு சொல்கிறவங்க ஐயா காய் இவ்வளோ நீளமாக வந்திருக்கு, இவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விதைகளை எல்லாத்துக்கும் பரவணும், எல்லாருமே விதை சான்று மூலியமாக விதை உற்பத்தி பண்ணுறவங்க பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க.
நல்லா சொன்னீங்க, இந்த சான்று வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதே மாதிரி இந்த சான்றளிப்பு பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம அரசாங்கத்தினால ரொம்ப எல்லா உழவர்களுக்குமே எளிதாக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? சரிங்க, இப்போ இந்த சான்று பெறுவது அப்படிங்கிறத பற்றின விழிப்புணர்வு வந்து நிறைய உழவர்களுக்கு இருக்குங்களா? அதை பற்றி வந்து இப்போ உங்களை மாதிரி சான்று பெற்ற உழவர்கள் அதை இன்னும் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்க?
அதாவதுங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே தெரிஞ்சிருச்சு. நிறையா டிவி ப்ரோக்ராம்ஸு, புஸ்தகங்களில் நம்மளை பற்றி எழுதுகிறாங்க. அவங்களே விவசாயி ஒவ்வொரு மாவட்டத்தில் கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து, கேரளாவிலேருந்து எங்கூட பேசுகிறாங்க. நான் சொல்கிறோம், இந்த மாதிரி விதைச்சான்று இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், விதைச்சான்று அலுவலகத்தில் போய் பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்னு சொல்கிறேங்க. இதை நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க இந்த விதைச்சான்று அப்படிங்கிறது. ரெண்டாவதுங்க, நம்ம அரசாங்கத்துறையில் பார்த்திங்கன்னா ஐவேஸ், அதில் மிஸ்டர் இளங்கோவன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அந்த துறையில் வந்து இந்த ஆர்கானிக் விவசாயத்தை ஒவ்வொரு பாசன பகுதியிலையும் மீட்டிங் நடத்துகிறாங்க. அது எங்கள் தோட்டத்தில் வந்து 100 பேர் உட்கார்றதுக்கு வசதியுள்ள ஒரு இடம், ஒரு கிராமம். இங்கே வந்து ஒரு 10 பயிற்சிக்கு மேலே அவர் கொடுத்துருக்கார். ஒவ்வொரு பயிற்சியிலையும் 100 பேர் கம்மியில்லாமல் கலந்துக்கிறாங்க. அப்போ எல்லா கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு யூனியன், பஞ்சாயத்து யூனியன் வயசும் வர்றாங்க. அப்போ அந்த கிராமங்களெல்லாம் இந்த சர்டிஃபிகேஷனை பற்றி நாங்கள் சொல்கிறோம். அவங்க வந்து ஆர்கானிக் காய்கறி பண்ணுங்க, ஆர்கானிக் தானியங்க, ஆர்கானிக் அரிசி, உளுந்து, துவரை, சிறுதானியங்களை பண்ண ஆரம்பிக்கும் போதுங்க அவங்க இது சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டா எங்களுக்கு விலை கிடைக்கும், எங்கள் பொருள் தரமானதை நான் பண்ணுறோமல்ல, ஏன் நாம் தரமான பொருள் விற்கக்கூடாதுன்னு ஆர்வமாக கேட்கும்போது சர்டிஃபிகேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வர்றாங்க. எங்கள் மாதிரி ஆளுகிட்ட கேட்குறாங்க, இதனால் நல்லா இருக்கா, தொந்தரவு இருக்கா, நிறையா சிரமங்களே இல்லை. அவங்க தான் சிரமப்படுறாங்க தவிர நாம் சிரமப்படுறதே இல்லைன்னு சொல்கிறதுனால நிறைய பேர் இப்போ சர்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்காங்க. இந்த துறை மேலும் மேலும் இனியும் நிறையா மேல்மட்டத்திலேருந்து இனியும் அந்த துறைக்கு நிறையா சப்போர்ட் வேணுங்க. அவங்க வந்து வெளியே வந்து இனியும் கடைக்காரர்களை எல்லாம் இதில் இணைக்கணும், சாப்பிட்ற மக்களுக்கு இப்படி தான் இருக்குங்கிறது நிறையா விரிவு வந்து சொல்லி கொடுத்தானே இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போது உங்கள் தோட்டத்தில் நிறைய காய்கறிகள், பந்தல் காய்கறிகள், அப்புறம் படரக்கூடிய பூசணி அதெல்லாம் சொன்னீங்க. வேறு பயிர்கள், தானியங்களோ அல்லது பருப்பு வகைகளோ, பழமரங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது, நம்ம அதாவது உணவாக எடுத்துக்கிறதா, அந்த மாதிரி கிராப்லாமும் நீங்கள் பண்ணுறீங்களா?
ஆமாங்க, நான் முதல்ல திராட்சை பண்ணிகிட்டு இருந்தேன் சொல்ல இல்லைங்களா. அது மாதிரி இப்போ வந்து சிறு தானியங்கள்னு எடுத்தால் அது வந்து மானாவாரி பகுதியில் கொள், தட்டைப்பயிர், பாசிப்பயிர், உளுந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கல்லூரி மூலியமாக விதைகள் கொடுத்து பாசிப்பயிரும் உளுந்தும் உற்பத்தி பண்ண சொல்கிறாங்க. அதையும் நாங்கள் நல்லா பண்ணி விதைகளாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர்த்துக்குங்க. அதுக்கு நிறையா சர்டிஃபிகேஷனுக்கு பணம் கட்டி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சோளம் வந்து சிறுதானிய வகைகளை சோளம் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். ஒரு புது சோளம் ஒன்று நான், அது எங்கேருந்து வந்ததுங்கிறது என்னால் சொல்ல முடியல, அந்த பேரும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் கல்லூரியில் கொடுத்து கேட்டுட்ருக்கோம். மிகச்சிறந்த உணவாக இருக்குது அந்த சோளம். அதை விட அந்த தீவன பயிர் பார்க்கும்போது மிகச்சிறந்த தீவனமாக இருக்குது. ஒரு ஏக்கராவில் போட்டிங்கன்னா நாங்கள் விசுவு கணக்கு சொல்லுவோம், 25 விசுவு அந்த தட்டு வருது. அந்த தட்டு மாடுகள் நல்லா திங்குது, பால் உற்பத்தி அதிகமாக இருக்குது. இதை இப்போ கல்லூரியில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தானியங்கள் நிறைய நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ துவரை எடுத்து இப்போ தான் அறுவடை முடிஞ்சிருக்குது. இந்த துவரம் பருப்பே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் இப்போ எடுத்து போடாதிக்கு முன்னே அதனுடைய ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்க. அப்போ அது பருப்பாக வரும்போது எவ்வளோ நல்லா இருக்கும். சிறுதானியங்கள் வந்து நம்ம நல்ல முறையில் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுவரைக்கும் இயற்கை முறையில் காய்கறிகளையும் தானியங்களையும் தீவன பயிர்களையும் எப்படி நீங்கள் உற்பத்தி செஞ்சிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இப்படி உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் நிறைய பணிகள் செஞ்சுட்டு வரீங்க. இந்த பொருட்கள் இயற்கை வழியில் தான் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அங்கக சான்றளிப்பு துறை மூலமாக பதிவு செஞ்சுக்கிறதன் மூலமாக அந்த உற்பத்தி பொருட்களுக்கு ஒரு சிறந்த விற்பனை வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதையும் நல்ல விவரமாக சொன்னீங்க. நம்ம நிலையத்தின் சார்பாகவும் நம்முடைய நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. வணக்கம். நேயர்களே, ஐயா சொன்ன அனுபவ கருத்துக்கள் எல்லாம் கேட்டோம். இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் நமது வானொலி மூலமாக மற்ற நேயர்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். விவசாயி சமுதாய வானொலி உங்களது கருத்துக்களையும் அனுபவங்களையும் வரவேற்கின்றது.